திருவாளர் சகாயம் அவர்களே, கடந்த 23 ஆண்டுகளில் 24 இடமாற்றங்கள், இவ்வாண்டுகளில் எந்தெந்த பணிகளில் இருந்துள்ளீர்கள்?
நான் தொடர்ந்து 23-24 பணிகளை நான் பட்டியலிடுவது என்பது சற்று கடினமானது. அது நீண்டு கொண்டே செல்லும். அதுவும் நம்முடைய நேயர்களுக்கு எந்த அளவிற்கு அது உகந்ததாக இருக்கும் என்று தெரியவில்லை. என்னை பொறுத்தவரைக்கும் நான் முக்கியமான பதவிகளை பணிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நாமக்கல் மாவட்டத்திலே நான் மாவட்ட ஆட்சியராக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகளில் மக்களினுடைய மேம்பாட்டிற்காக, குறிப்பாக கிராம மக்கள், இந்த நாட்டினுடைய ஜீவன், தேசத்தினுடைய ஜீவன் கிராமங்களிலே வாழ்கிறது என்று தேசபிதா காந்தியடிகள் சொன்னதைப் போல இந்த நாடு கிராமங்களிலே வாழ்கிறது. எனவே கிராமத்தினுடைய மேம்பாடுதான் இந்த தேசத்தினுடைய மேம்பாடு என்று உடமாற நான் நம்பி கிராமத்தினுடைய மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகளை நான் செய்து வந்திருக்கிறேன். கிராமங்களுக்கு அடிக்கடி நான் ஆய்வுக்கு செல்வது உண்டு. இன்னும் சொல்ல போனால் 35 மேற்பட்ட கிராமங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவராக நானே இரவு நேரங்களிலே அந்த கிராமங்களிலே சென்று அந்த மக்களுடைய மனுக்களையெல்லாம் பெற்று அன்று இரவே நாங்கள் மனுக்களிலே நடவடிக்கை எடுத்து தீர்வை அந்த ஏழை எளிய கிராம மக்களுக்கு அளித்திருக்கிறோம். இரவு நான் அங்கேயே தங்கி விடுவது உண்டு, சாதாரண பள்ளிகளிலோ அல்லது கிராம சாவடிகளோ. எனவே நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக நான் சிறப்பாக பணியாற்றினேன். அதற்கு பிறகு நான் வேறொரு துறை, திருப்பூர் மேம்பாட்டுக் கழகத்தினுடைய மேலாண் இயக்குநராக பணியாற்றினேன். அதற்கு பிறகு 2011 சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாட்டிற்கு நடத்த எத்தனித்த போது இந்திய தேர்தல் ஆணையமே என்னை மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக பணியமர்த்தியது. எனவே அங்கே ஜனநாயகம் முறியடிக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற சூழலிலே கடினமான அந்த தேர்தல் பணியை மிகச்சிறப்பாக நாங்கள் நடத்தி மக்களுக்கு ஒரு நியாயமான தேர்தலை நடத்தி காட்டினோம். அதற்கு பிறகு நான் கோஆப்டெக்ஸினுடைய மேலாண் இயக்குநராக 2012 நான் மாறுதல் செய்யப்பட்டேன். அங்கிருந்து நான் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த அறிவியல் தரத்திற்கு அதனுடைய துணைத் தலைவராக நான் மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன்பு பல்வேறு பணிகளை நான் செய்திருக்கிறேன், பட்டியலிட்டால் நேரம் போதாது. எனவே குறிப்பாக சிறப்பாக சொல்லக்கூடிய இந்த பணிகளை நான் நேயர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன்.
சகாயம் அவர்களே, தங்களது இந்த நேர்மையான மற்றும் லஞ்ச ஊழல் எதிர்ப்பு பணிக்கு குடும்பத்தில், நண்பர்கள் வட்டத்தில் கிடைக்கும் ஆதரவு என்ன?
பொதுவாக ஒரு நேர்மையாளன் தொடர்ந்து தன்னுடைய அந்த நேர்மை பயணத்தில் தொய்வுலாது செல்ல வேண்டும் என்றால் என்னை போன்ற அலுவலர்கள் அவர்களுக்கு குடும்பம் ஆதரவாக நின்றால்தான் முடியும். என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய குடும்பம், குறிப்பாக என்னுடைய துணைவியார் விமலா என்னுடைய நேர்மைக்கு முழுக்க முழுக்க துணையாக நின்று தோள் கொடுப்பவர். அதே போல என்னுடைய 2 குழந்தைகள் திலீபன், யாழினி, இவர்கள் இருவருமே தங்களுடைய தந்தையினுடைய நேர்மைக்கு ஒரு சிறு தடை கூட வந்துவிடாமல் மிக எச்சரிக்கையாக இருப்பார்கள். ஒரு நேர்மையாளன் நம்முடைய தேசத்தில் ஒரு எளிய வாழ்க்கையைத்தான் மேற்கொள்ள முடியும். எனவே இந்த எளிய வாழ்க்கை அவர்கள் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய துணைவியாருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் உண்டு. எனவே இவர்களுடைய ஆதரவு இருக்கின்ற காரணத்தினால்தான் என்னுடைய லட்சிய பயணம், நேர்மையான லட்சிய பயணம் தொய்வுலாது செல்கிறது, செல்லும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
எப்பொழுதுமே நல்ல காரியங்கள் செய்தால் எதிர்ப்புகள், அச்சுறுத்தல்கள் வரும். தங்களுக்கு அச்சுறுத்தல்கள் வந்துள்ளனவா?
பெரிய அளவிற்கான அச்சுறுத்தல் என்று இதனையும் சொல்ல முடியாது. சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் அப்பொழுது வருவது உண்டு. இந்த பணிக்காலத்தில் சிறிய அதுபோன்ற சிறிய அச்சுறுத்தல், சிறிய சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. இருந்தாலும் அது ஒரு தடையாக நான் என்றைக்கும் கருதியது அல்ல. நேர்மை என்று நான் முடிவெடுத்து விட்டால் இது போன்ற ஒரு சிறிய அச்சுறுத்துதல், சிறிய சம்பவங்களுக்கெல்லாம் நாம் பயந்து விட்டால் நம்முடைய லட்சிய பயணம் முழுமை வராது. எனவே அந்த அளவிற்கு நான் சின்ன சின்ன சம்பவங்களையும் சின்ன சின்ன அச்சுறுத்தல்களையும் சந்தித்திருக்கிறேன், சமாளித்திருக்கிறேன். தொடர்ந்து துணிச்சலாக இந்த லட்சிய பயணத்தில் சென்றேன்.
திருவாளர் சகாயம் அவர்களே, தங்களுடைய நேர்மையான பணிவாழ்வை பார்த்து நேர்மையான அதிகாரிகள் உருவாகி உள்ளனரா தமிழகத்தில்?
அதாவது இன்றைக்கு இந்த நேர்மையை பார்த்து அலுவலர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்வதை காட்டிலும் இன்றைய இளைஞர்கள் நேர்மைக்காக அவர்கள் இயங்குகிறார்கள் என்று சொல்ல முடியும். இன்றைய இளைஞர்களை என்னால் பார்க்க முடிகிறது. இன்றைய இளைஞர்கள் இவர்களெல்லாம் பல நேரங்களிலே என்னிடத்திலே நேரடியாக வந்து நாங்களும் இது போன்ற IAS மற்ற தேர்வுகளை எல்லாம் எழுதி இது போன்ற பதவிக்கு வந்து நேர்மையாக செயல்பட ஆசைப்படுகிறோம் என்று பல இளைஞர்கள் பல நேரங்களில் என்னை என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து சந்தித்திருக்கிறார்கள். அதே போல நான் வெளியூர்களுக்கு செல்லுகிறவர்கள், கூட்டங்களுக்கு செல்லுகிறவர்களெல்லாம் வந்து இதுபோன்று சொல்லி தங்களுடைய எண்ணங்களை லட்சியங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக நான் பல்வேறு நிகழ்ச்சிகளை சொல்ல முடியும். இன்றைய இளைஞர்கள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்கம், நான் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே ஜனவரி மாதத்தினுடைய இறுதியிலே சென்னையிலே நடந்த புத்தக கண்காட்சிக்கு என்னை பேச அழைத்திருந்தார்கள். நான் பேச செல்லுகிறேன். வழக்கமாக இது போன்ற பேச்சு, இது போன்ற உரை வீச்சுக்கள் எல்லாம் மாலையிலே நடக்கும். ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருந்தாலும் கூட சில நூறு பேர்கள் தான் இது போன்ற பேச்சு கேட்க வருவார்கள். மிக பிரபலியமான பேச்சாளர்கள் தலைவர்கள் பேச வருகிற பொழுது கூட்டம் நிரம்பி வழியும். சாதாரணமாக ஒரு 50-100 என்றுதான் அந்த கூட்டத்திலே அரங்கிலே பேச்சை கேட்க வருவார்கள். அன்றைக்கு என்னை பேச அழைத்த பொழுது நான் 6:30 செல்ல வேண்டியவன். ஒரு பனிப்பொழுதின் காரணமாக அங்கே 8:30 தான் செல்ல வேண்டிய ஒரு நிலை. அதற்கு முன்னால் பேசிக் கொண்டிருந்தார்கள். 8:30 நான் செல்லுகின்ற பொழுது அந்த கூட்டம் நிரம்பி வருகிறது. கூட்டத்திற்கு வெளியேயும் 500 பேர் இருக்கிறார்கள். நான் 8:30 தொடங்கி 9:30 முடிக்கிறேன். வழக்கமாக சென்னையில் 8:00 மேடை பேச்சை கேட்க இருக்க மாட்டார்கள். அன்றைக்கு 9:30 ஆயிரக்கணக்கானவன் நகராமல் அப்படியே பேச்சு கேட்டு நிற்கிறார்கள். பேச்சு முடித்துவிட்டு வெளியே வருகிற பொழுது ஒரு 200-300 இளைஞர்கள் மாணவர்கள் நான் மேடையை விட்டு கூட இறங்க முடியவில்லை. என்னிடத்திலே புகைப்படம் எடுப்பதற்காகவும் என்னுடைய கையெழுத்தை பெறுவதற்காகவும் இங்கே அவ்வளவு நெருக்கி வருகிறார்கள். இதை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைய இளைஞர்கள் இந்த நேர்மை லட்சியத்தில் பயணிக்க ஆசைப்படுகிறார்கள், எத்தனிக்கிறார்கள். எனவே இன்றைய இளைஞர்களுடைய எண்ணங்களிலே நேர்மையை நோக்கிய ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனை வளர்ந்திருக்கிறது. இத்தகைய இளைஞர்கள் மாணவர்கள் எதிர்காலத்திலே என்னை போன்ற இந்த பதவிக்கு அவர்கள் வருகிற பொழுது நிச்சயமாக நேர்மையாக சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பாடுபடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அத்தகைய நேர்மை வித்துக்களை இவர்களுடைய மனதிலே நாம் ஊந்தி இருக்கிறோம் என்ற நிறைவு எனக்கு இருக்கிறது.
திருவாளர் சகாயம் அவர்களே, தங்களின் அதிக பணிகள் மத்தியிலும் எம் வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கென நேரம் ஒதுக்கி பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. எம் வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கும் தங்களின் நேர்மையான வாழ்வு எடுத்துக்காட்டாக அமையும் என நம்புகின்றோம். நன்றி. வணக்கம்.